பணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கையாடும் பாத வினோத
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். அன்பர்களே, இன்றைய தியானம் யந்திரம். எந்திரங்களுக்குள் மிக அற்புதமானது யாக்கை என்னும் எந்திரம். இறைவனை அடைதற்கு இது உதவுகின்றது. உயிரற்ற எந்திரங்கள், உயிருற்ற எந்திரங்கள் என இரண்டு வித எந்திரங்கள் உண்டு. மனிதனால் பொருத்தப்பெற்ற மனிதன் போன்ற எந்திரம் உண்டு. அது நடக்கவும் பேசவும் செய்யும். ஆனால் அதற்கு உயிரோ உணர்வோ இல்லை. பின்பு மனிதன் என்னும் உயிர் எந்திரமோ கடவுளையே அறிய வல்லது. இவ்வுடம்பு நீங்கும் முன்னே எந்தாய் கேள் இன்னருளாம் அவ்வுடம்புக்குள்ளே அவதரிக்க காண்பேனோ என்பார் தாயுமானவர். கோவில் அறிவிப்புகள். இன்று காலை 10 மணி அளவில் நமது திருக்கோவிலில் நடுமாத சுதர்சன சக்கர சக்கரத்தாழ்வார் நரசிம்மஹோமம் மற்றும் அபிஷேகம் நடைபெறும். இதில் கலந்து கொள்ளும் அன்பர்கள் தயவு கூர்ந்து கோவிலுக்கு காலை 9:40 மணிக்குள் வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை மசாலா தோசை கோவில் நிதிக்காக தன்னார்வலர்களால் விற்கப்படுகின்றது. அன்பர்களே, இதன் மூலம் வரும் வருவாய் கோவில் பராமரிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றது. வயிற்றுக்கு உணவும் ஆன்மாவிற்கு அமைதியும் உங்கள் பங்களிப்பால் நமக்கு கிடைக்கும். அதுபோன்று ஒவ்வொரு செவ்வாயன்றும் வேலபிஷேகம், அதைத் தொடர்ந்து அன்னதானமும், வெள்ளியன்று லலிதா சகசரநாம பாராயணமும் நடைபெறும். அதே நாளில் மாலை 6:30 முதல் 7:30 வரைக்கும் பறை பயிற்சி நடைபெறுகின்றது. நவராத்திரி திருவிழா நமது திருக்கோவிலில் 23 நாளிலிருந்து அக்டோபர் 2 தேதி வரை நடைபெற உள்ளது. ஒவ்வொரு நாள் காலையிலும் நித்திய அபிஷேகம், நித்திய பூஜை, தீபாராதனை முடிந்து அன்று மாலை 6 மணி அளவில் தமிழரசி நாயகிக்கு அலங்கார தரிசனம், சகசரநாம அர்ச்சனை, சோடச மகா தீபாராதனை, அதைத் தொடர்ந்து பல்வேறு குழுமங்களின் கலை நிகழ்ச்சிகள் நமது திருக்கோவிலில் நடைபெற ஏற்பாடுகள் செய்துள்ளோம். இந்த மாதம் 20 தேதி, 27 தேதி மற்றும் அக்டோபர் 4-11 நாள் புரட்டாசி சனிக்கிழமைகள் மலர்கின்றன. இந்த 4 வாரங்களும் காலை 9:45 மணி அளவில் விஸ்வசேனா பூஜை, புண்ணியாவஜனம், வெங்கடேஸ்வரருக்கு நவகலச பூஜை, மகாவிஷ்ணு ஹோமம், பூர்ணாகுதி, அதைத் தொடர்ந்து திருமஞ்சன திரவிய அபிஷேகம், மகா தீபாராதனை, நித்திய பூஜை, சோடச மகா தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்கப்படும். அன்பர்களே, இந்த நிகழ்வுகளில் நீங்களும் உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்கள் சூழ வந்து கலந்து கொண்டு இறையொருள் பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். வரிசையில் நாம் காண இருப்பது இளையான்குடி மாற நாயனார். இளையான்குடி என்னும் ஊரில் மாறனார் என்ற வேளாள செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் சிவனடியார் எவராயினும் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை வரவேற்று வழிபட்டு உபசரித்து விருந்து செய்வித்து அனுப்புவது வழக்கம். இறைவன் அருளால் பெருஞ்செல்வராக இருந்தமையால் இந்த திருத்தொண்டு நல்லோர் போற்றும்படி இடையறாது நிகழ்ந்து வந்தது. கையில் பொருள் இருந்திருந்தால் யாரும் இப்படி விருந்து போடலாம் என்று எவரேனும் நினைத்திருக்கலாம். வறுமை வந்து அடைந்தாலும் தம்முடைய தொண்டை இறுதி வரையில் செய்யும் மனப்பாங்குடையவர் மாறனார் என்பதை உலகுக்கு காட்ட வேண்டி இறைவன் அவருக்கு வறுமை வந்து அடையும்படி செய்தான். இளையன்குடி மாறநாயனார் அப்பொழுதும் மகேஸ்வர பூஜை செய்வதில் இழையாது இருந்தவராகி தன் கையில் உள்ள பொருட்களை எல்லாம் விற்று தன் தொண்டை புரிந்து வந்தார். ஒரு நாள் நள்ளிரவு மழைக்காலம் ஆனதால் மழை சோபன பெய்து கொண்டிருந்தது. தம்மிடம் இருந்த நெல்லின் ஒரு பகுதியை குத்தி அன்பர்களுக்கு உண்பித்தார் மாறர். மற்றொரு பகுதியை தம்முடைய வயலில் தெளித்திருந்தார். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் உணவு இல்லாது போயிற்று. அன்று அவர்கள் பட்டினியாகவே படுத்துக் கொண்டார்கள். அந்த நள்ளிரவில் இறைவன் ஓர் அடியார் வேடம் பூண்டு மாறனார் வீட்டை அடைந்தார். வந்த தொண்டரை வரவேற்று அவர் மேல் உள்ள ஈரத்தை தொடுத்து அமரச் செய்து அவரை பசியாற்ற வழி தேடலானார். தம்முடைய மனைவியாரிடம், இவ்வடியார் மிக பசித்திருக்கின்றார், இவருக்கு உணவு அருந்த வேண்டும், என்ன செய்வது என்று கேட்டார். வீட்டில் ஒரு பண்டமும் இல்லை. அயலார் அனைவரையும் கேட்டு வாங்கிய பண்டங்களும் அளவு இல்லை. இனி நமக்கு கொடுப்பாரும் யாரும் இல்லை. இப்பொழுது நள்ளிரவு வேறு. துர்பாக்கியமுடைய யான் என்ன செய்வேன் என்று அந்த மங்கை நல்லாள் வருந்தினார். பிறகு ஏதோ ஒரு எண்ணம் தோன்றவே காலையில் விதைத்த நெல்லை வாரிக்கொண்டு வந்தால் சமைத்து போடலாம் என்று சொன்னார். நாயனார் புதையில் எடுத்தவரைப் போல மிக மகிழ்ச்சியடைந்து ஒரு கூடையை எடுத்துக் கொண்டு வயலுக்கு ஓடினார். வீட்டிலே சிவனடியாரை சற்றே படுத்திருக்க சொல்லிவிட்டு அந்த நள்ளிரவில் கொட்டும் மழையில் வயலுக்கு ஓடினார். வயலை அடைந்து பெருவெள்ளத்தில் மிதந்த முளை நெல்லை காலினால் தடவி பார்த்து கையினால் வாரி வாரி கூடையில் நிரப்பினார். பிறகு அந்த கூடையை தலையில் சுமந்து கொண்டு வந்தார். ஐயோ, சமைக்க விறகில்லையே என்ற அவர் மனைவியார் வருந்தினார். நாயனார் சற்றும் யோசிக்காமல் வீட்டு மேற்கூரையில் கட்டியுள்ள கொம்புகளை பிரித்து கொடுத்தார். அம்மையார் அடுப்பு மூட்டி முளைநெல்லை முதலில் வறுத்து பின்பு குத்தி அரிசியாக்கி உலையில் இட்டார். கறி அமுதுக்கு என்ன செய்வோம் என்று யோசித்த பொழுது வீட்டுக் கொல்லையில் போட்டிருந்த பயிர்குழி நினைவிற்கு வந்தது. மிக இளைய பயிராக இருந்த அதை அப்படியே பறித்து கொண்ட வந்த நாயனார் அடியவர் மிக பசித்தார், விரைவிலே உணவு சமைத்து போட வேண்டும் என்றார். அவருடைய உள்ளம் போல் ஏவல் பொரியும் அம்மையார் அந்த பயிரை கொண்டு கறி அமுது சமைத்தார். ஒருவாறு உணவு சமைத்தான பிறகு நாயனார் சிவனடியாரை அழைப்பதற்காக அவர் படுத்திருந்த இடத்திற்கு சென்றார். சுவாமி, அமுது செய்ய எழுந்தருள வேண்டும் என்று எழுப்பிய பொழுது இறைவன் சோதி பிழம்பாக தோன்றினான். இதைக் கண்டு நாயனாரும் அவர் மனைவியாரும் திகைத்து நிற்க இறைவன் உமாதேவியரோடு இடபத்தின் மேல் எழுந்தருளும் கோலம் காட்டி, அன்ப, நீயும் நின் மனைவியும் சிவலோகத்தில் இன்புற்று வாழ்வீர்களாக என்று அருள் செய்து மறைந்தான். விருந்தினரை உண்பித்தலே இல்லறத்தின் தலையான இலக்கணம். அதிலும் சிவனடியாருக்கு விருந்தளித்தல் இம்மை பயனும் மறுமை பயனும் ஒருங்கே தரவல்லது. பொருள் இருந்தால் அறம் செய்ய இயலும் என்பது உண்மையன்று. மனம் இருந்தால்தான் அறம் செய்ய முடியும். பொருள் இல்லாத நிலையில் மனதில் துணிவு இருந்தால் எப்படியேனும் அறம் செய்வார்கள். இளையான் குடி மாறனாயனார் வறுமையிலும் அடியார்க்கு உணவளித்தார். முளை நெல் என்றும் பாராமல், விதைத்து விட்டோமே என்றும் எண்ணாமல், நள்ளிரவாயிற்றே என்றும் தடையுறாமல், அடியார் பசியோடு இருக்கின்றாரே என்ற எண்ணம் ஒன்றே கொண்டு வயலுக்குச் சென்று முளை நெல்லை வாரி வந்தார். தாம் உண்ணாமல் இருந்ததை பொருட்படுத்தாமல் அடியார் பசியை போக்க முயன்றார். இறைவனிடத்திலும் அடியார்கள் இடத்திலும் முருகிய பக்தி இருந்தாலன்றி இத்தகைய செய்கையை செய்வது இயலாது. செயற்கரிய இந்த செய்கையை செய்ததனால்தான் இவர் நாயன்மாருள் ஒருவராக எண்ணும் பெருமையை அடைந்தார்.
பார்த்த சாரதி அவன் பாதமே கத்தி, பார்த்த சாரதி அவன் பாதமே கத்தி, ஸ்ரீ பார்த்த சாரதி அவன் பாதமே கத்தி, ஸ்ரீ பார்த்த சாரதி அவன் பாதமே கத்தி, அவன் பாதமே கத்தி. பார்க்கும் அலைகள் பாட்டு பாடும், கேணி பிள்ளை பெருமான் திருகல்லி கேணி பிள்ளை பெருமான், பார்த்த சாரதி அவன் பாதமே கத்தி, ஸ்ரீ பார்த்த சாரதி அவன் பாதமே கத்தி, அவன் பாதமே கத்தி. காக்கும் கரங்கள் சங்கம் முழங்கும், காக்கும் கரங்கள் சங்கம் முழங்கும், காலில் வீர கடல்கள் சிலம்பும். காக்கும் கரங்கள் சங்கம் முழங்கும், காலில் வீர கடல்கள் சிலம்பும். வாக்கு கீதை பாரி வழங்கும், தேரில் கண்ணன் விளங்கும். பார்த்த சாரணதே அவன் பாதமேகத்தே சரிம பத பார்த்த சாரதே. தசதப மகதி கதி சரிம பத பார்த்த சாரதே. சதபத மகதி கதி சரிம பத பார்த்த சாரதி. தசதாபமா ததபமா பத ததபமா அபத சதாபமா சரிம பத சதா தசத சரி ததா தத மகத்திகதிசத பார்த்த சாரதி அவன் பாதமேகத்தி ஸ்ரீ பார்த்த சாரதி அவன் பாதமேகத்தி அவன் பாதமேகத்தி.
வரிசையில் அடுத்து வருபவர் மெய்ப்பொருள் நாயனார். திரு கோவிலூரை தலையநகராக கொண்டு சேதி நாட்டை ஆண்டு வந்தார் மெய்ப்பொருள் என்னும் சிற்றரசர். வேத நெறியும் சைவ நெறியும் தழைக்கும் வண்ணம் ஆவண புரிந்து வந்தார். இறைவனுடைய அடியார்களைக் கண்டால் வணங்கி உபசரித்து அவர்களுக்கு வேண்டியவற்றை வழங்குவது அவருடைய வழக்கம். அடியார்களுக்கு எளியவராக இருந்தாலும் பகைவர்களுக்கு அவர் அரியவராக இருந்தார். தம்முடைய வீரத்தால் மாற்றவர்களையெல்லாம் வென்று புகழ் கொண்டார். நீதிநிலையை நிறுத்தி வாழ்ந்தார். அவரோடு பன்முறை போர் முறிந்து அவர் முன் நிற்க மாட்டாமல் தோல்வியுற்றான் முத்திநாதன் என்னும் ஒரு அரசன். இவரை வீரத்தால் வெல்வது அறிது வேறு வழியில் தான் வெல்ல வேண்டும் என்று அவன் எண்ணினான். மெய்ப்பொருள் மன்னர் திருநீரும் கண்டிகையும் அணிந்த கோலம் உடையவரைக் கண்டால் பணி உடையவராகி வேண்டுவனவற்றையெல்லாம் கொடுப்பார் என்பதை அறிந்து தானும் சைவ வேடம் பூண்டு அவரை வெல்லலாம் என்று தீர்மானித்தான். உடம்பெல்லாம் திருநீறு பூசி ருத்ராட்சத்தையும் அணிந்து கொண்டான் முத்திநாதன். கையிலே புத்தகம் வைக்கும் உரை ஒன்றை ஏந்தி அதற்குள் ஒரு கத்தியை சொருகி மறைத்து வைத்துக் கொண்டு திருக்கோவிலரை நோக்கி புறப்பட்டான். பகை அரசனாக வந்தால் புகுவதற்கு அரிய அந்நகரில் முத்திநாதன் யாதொரு தடையுமின்றி புகுந்தான். மன்னவருடைய இயல்புக்கு ஏற்ப மாநில குடிகளும் இருப்பார்கள். ஆதலினால் யாரும் அவனை தடை செய்யாமல் அவன் வேடத்தைக் கண்டு வணங்கினர். அவன் அரண்மனைக்குள்ளும் புகுந்தான். வாயில் காவலர் அவனை விட்டுவிட்டனர். கடைசியில் மெய்ப்பொருள் தங்கியிருந்த இடத்தில் காவல் புரிந்து நின்ற தத்தன் என்பவன் அரசர் பிரான் உள்ளே துயிலச் செல்லுகின்றார், செல்வி தெரிந்து உள்ளே எழுந்திரள வேண்டும் என்று சொல்ல அதனை பொருட்படுத்தாமல் முத்திநாதன் உள்ளே புகுந்தான். அங்கே மன்னர் துயின்று கொண்டிருப்ப அருகில் அவர் மனைவி இருப்பதை முத்திநாதன் கண்டான். அவனை கண்டவுடன் அரசி கீழே இறங்கி தம் கணவரை எழுப்பினாள். துயில் எழுந்த மெய்ப்பொருள் எதிரே சிவனடியார் ஒருவரை இருப்பதைக் கண்டு வணங்கி மங்களம் பெருகும்படியாக தேவரீர் இவ்வாறு எழுந்து அருளியதன் காரணம் என்ன என்று கேட்டார். அப்பொழுது முத்திநாதன், சிவபெருமான் முன்பு திருவாய் மலர்ந்தருளிய ஆகம நூல் ஒன்று எனக்கு கிடைத்தது. இதில் உலகில் எங்கும் கிடைப்பதற்கு அரியது. அதை உனக்கு உபதேசிக்க வேண்டுமென்றே கொண்டு வந்தேன் என்றான். உடனே மெய்ப்பொருளார் தம்முடைய தேவியை அனுப்பிவிட்டு சிவ வேடங்கொண்ட முத்திநாதனை உயர்ந்த ஆசனத்தில் இருத்தி பெரும் பேறு எனக்கு வாய்த்தது என்று சொல்லி அருள் செய்ய வேண்டும் என்று பணிந்தார். அப்படி அவர் வணங்கும் பொழுது அந்த வஞ்சகன் புத்தக உரையில் இருந்து கத்தியை உருவி குத்திவிட்டான். அவன் அப்படி செய்த போதும் தாம் பணிவதற்குரிய சிவவேடம் அவனிடம் இருந்தமையால் மெய்ப்பொருளார் சிறிதும் தளராமல் அவனை தொழுதார். உயிருக்கே ஆபத்து நேர்ந்த போதும் சிவவேடத்திற்கு மதிப்பளித்து வணங்கும் தன்மையுடைய வழக்கத்தினின்று வழுவி தோல்வியுறாமல் அவர் வெற்றி பெற்றார். முன்பே முத்திநாதனுடைய போக்கைக் கண்டு ஐயமுற்றிருந்த வாயில் காவலனாகிய தத்தன் உள்ளே புகுந்து தன் வாளை உருவி அவனை குத்தப் போனான். அப்பொழுது மெய்ப்பொருளார் தன் கையால் அவனை தடுத்து, தத்தா, இவர் நம்மை சேர்ந்தவர் என்று சொல்லி கீழே விழுந்தார். தத்தன் அவரை அணுகி, நான் என்ன செய்வது என்று கேட்டபொழுது, இந்த மெய்த்தவத்தவரை இந்த ஊரின் எல்லையளவும் கொண்டு சென்று விட்டு நகர மாந்தரால் எந்தவித இடையூறும் விளையாமல் பாதுகாத்து போய்விடுக என்றார். தத்தன் அவ்வாறே கொண்டு போய் விட்டு வந்தான். அவன் வருகைக்காக போகின்ற உயிரை தாங்கிக் கொண்டிருந்த மெய்ப்பொருளார் அவன் விட்டு வந்த செய்தியை கேட்டு, இனி நீ செய்த உபகாரம் யாரும் செய்ய முடியாது என்று சொல்லி அமைச்சர் முதலியோரை அழைத்து திருநீரின் மேல் பேரன்புடன் வாழ்க என்று சொல்லி இறைவனை தியானித்தார். இறைவன் உமாதேவியரோடு விடையின் மேல் எழுந்தருளி காட்சி தந்து எப்பொழுதும் தன்னுடைய உரையும் நிலையை மெய்ப்பொருள் நாயனாருக்கு அருளினான். மெய்ப்பொருள் நாயனாரை வஞ்சகத்தால் கொல்ல வந்து தன் விருப்பம் நிறைவேறப் பெற்றான் முத்திநாதன். அதனால் அவனுக்கு ஒரு வகையில் வெற்றிதான். ஆனால் அதனை காட்டிலும் பெரிய வெற்றி மெய்ப்பொருளாளருக்கு கிடைத்தது. மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது நின்ற அவருக்கு அந்த எண்ணத்தை குலைக்கும் வகையில் முத்திநாதனுடைய கொடுமை செயல் தோன்றியது. முத்திநாதன் வாழால் குத்தினாலும் தான் பூண்ட சிவ மேடத்தை மாற்றாமல் இருந்தான். அந்த வேடம் உள்ள எவரையும் வணங்குவதே தம் கொள்கையாக கொண்ட மெய்ப்பொருளார் உயிர் போகும் நிலையிலும் அந்த கடைப்பிடியினின்று நழுவி தோல்வியுறவில்லை. அவன் வாழார் குத்தின பொழுதும் அவர் தம் கையால் தொழுது கடைப்பிடியில் தோல்வியின்றி வெற்றி பெற்றார். இதனை நினைந்தே சுந்தரமூர்த்தி மெய்ப்பொருள் நாயனாராக வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளும் கடியேன் என்று சேக்கிழாரும் தொழுது வென்றார் என்றும் பாடினார்.
ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப்பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம். வணக்கம் அன்பர்களே, நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நவகிரக சாந்தி ஹோமம், கலச பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். அன்பர்களே, இந்த பூசையில் கலந்து கொண்டு நவகிரகத்தின் தியான பலன்களை பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். சூரியனை தியானம் செய்தால் செல்வம், கீர்த்தி, ஆயுள் ஆகியன உண்டாகும். சந்திரனை தியானம் செய்தால் உடல் நலம், நட்பு ஆகியவற்றை பலப்படுத்தலாம். செவ்வாயை நோக்கி தியானம் செய்தால் மன வலிமையும் வெற்றியையும் அளிக்கும். புதனோ செல்வம் வெற்றியை கொடுக்கும். வியாழனை தியானம் செய்தால் புகழும் மேன்மையும் அறிவும் கொடுக்கும். வெள்ளி தியானம் செய்தால் உடல் நலம் மன அமைதி ஆகியவற்றை அளிக்கும். சனியை தியானம் செய்தால் நீண்ட ஆயுள் உயர் புகழ் அளிக்கும். ராகுவையும் கேதுவையும் தியானித்தால் எல்லா வளங்களும் பெறலாம். எனவே அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நடைபெறும் இறுதி சனிக்கிழமை நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம்.
கோவில் அறிவிப்புகள். இன்று காலை 10 மணி அளவில் நமது திருக்கோவிலில் நடுமாத சுதர்சன சக்கர சக்கரத்தாழ்வார் நரசிம்ம ஹோமம் மற்றும் அபிஷேகம் நடைபெறும். இதில் கலந்து கொள்ளும் அன்பர்கள் தயவு கூர்ந்து கோவிலுக்கு காலை 9:40 மணிக்குள் வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை மசாலா தோசை கோவில் நிதிக்காக தன்னார்வலர்களால் விற்கப்படுகின்றது. அன்பர்களே, இதன் மூலம் வரும் வருவாய் கோவில் பராமரிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றது. வயிற்றுக்கு உணவும் ஆன்மாவிற்கு அமைதியும் உங்கள் பங்களிப்பால் நமக்கு கிடைக்கும். அதுபோன்று ஒவ்வொரு செவ்வாயன்றும் வேலபிஷேகம், அதைத் தொடர்ந்து அன்னதானமும், வெள்ளியன்று லலிதா சகசரநாம பாராயணமும் நடைபெறும். அதே நாளில் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் பறை பயிற்சி நடைபெறுகின்றது. நவராத்திரி திருவிழா நமது திருக்கோவிலில் 23 நாளிலிருந்து அக்டோபர் 2 வரை நடைபெற உள்ளது. ஒவ்வொரு நாள் காலையிலும் நித்திய அபிஷேகம், நித்திய பூஜை, தீபாராதனை முடிந்து அன்று மாலை 6 மணி அளவில் தமிழரசி நாயகிக்கு அலங்கார தரிசனம், சகசரநாம அர்ச்சனை, சோடச மகா தீபாராதனை, அதைத் தொடர்ந்து பல்வேறு குழுமங்களின் கலை நிகழ்ச்சிகள் நமது திருக்கோவிலில் நடைபெற ஏற்பாடுகள் செய்துள்ளோம். இந்த மாதம் 20 27 மற்றும் அக்டோபர் 4-11 நாள் புரட்டாசி சனிக்கிழமைகள் மலர்கின்றன. இந்த 4 வாரங்களும் காலை 9:45 மணி அளவில் விஸ்வசேனா பூஜை, புண்ணியாவஜனம், வெங்கடேஸ்வரருக்கு நவகலச பூஜை, மகாவிஷ்ணு ஹோமம், பூர்ணாகுதி, அதைத் தொடர்ந்து திருமஞ்சன திரவிய அபிஷேகம், மகா தீபாராதனை, நித்திய பூஜை, சோடச மகா தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்கப்படும். அன்பர்களே, இந்த நிகழ்வுகளில் நீங்களும் உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்கள் சூழ வந்து கலந்து கொண்டு இறையொருள் பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
கிருஷ்ணா.